السلام عليكم.
وعليكم السلام ورحمة الله وبركاته.
என்ன நல்லபடியா சுகமா இருக்கீங்களா?
சுகமா இருக்கும். ஆனா உஸ்தாத் ஏன் ஒரு வகையா ஒரு பரபரப்பா காணப்படுறீங்களா?
ஆமா ஆமா, பரபரப்பா தான். அதாவது பக்கத்துல நம்ம நண்பர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான், ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை தான். மன
சஞ்சலமான
தம்பி, எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கிறோம் உஸ்தா. ரொம்ப வேகமா நடந்து வந்த மாதிரி தெரியுது.
ஆமா தம்பி, பக்கத்துல நம்ம நண்பர் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன்.
சரி,
அங்க ஒரு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை, மன சஞ்சலத்தோடவும் மனபாரத்தோடவும் கணவனும் மனைவியும் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருந்தாங்க. அது சம்பந்தப்பட்ட நிலைமையில கலந்து பேசி அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து, ஒரு நிம்மதியான ஒரு வார்த்தைகளை சொல்லி, ஒரு மகிழ்ச்சியான ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்களையும் ஒரு நிம்மதிப்படுத்திட்டு, நம்மளுக்கும் அது அவங்க நிம்மதி ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல நம்மளுக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சு அல்ஹம்துலில்லா இப்ப தம்பியும் தங்கச்சி பாக்குறதுக்கு வந்திருக்கேன்.
தண்ணி முதல்ல குடிங்க உஸ்தா. அப்புறம் நம்ம உட்கார்ந்து அழகா ஒரு சில கொஞ்ச நேரம் பேசுவோமே.
சரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
அல்ஹம்துலில்லா, உங்க துவா பரக்கத்தினாலையும் அல்லாவுடைய மாபெரும் கிருபையினாலும் நாங்க நல்லா சுகமா இருக்கிறோம்
அல்ஹம்துலில்லா. உங்களுடைய இல்லத்துல எல்லாம் எப்படி நிம்மதியோட இருக்கீங்களா?
நிம்மதியா இருக்கிறோம். அதாவது மனிதனுக்கு நிம்மதி எப்படி ஏற்படுது? மனிதன் வந்து பிறருக்கு தீங்கு செய்கின்ற எண்ணத்தை விட்டும் தவிர்த்து இருக்கும் போது அதுவே ஒரு பெரிய நிம்மதி.
ஆமா, கெடுவார் கேடு நினைப்பார்னு சொல்றாங்கல்ல, அதனால கெட்ட எண்ணத்தோடையும் கெட்ட நினைப்போடையும் வாழக்கூடிய மனிதர்கள் நிச்சயமா ஒரு நிம்மதியற்ற தன்மைக்கு தான் வந்துடுறாங்க. ஒரு நல்ல எண்ணத்தோடவும், நல்ல பழக்க வழக்கத்தோடவும், நல்ல குடும்ப உறவோடவும், நல்ல நட்பு உறவோடவும், நல்ல தியாக மனப்பான்மையோடு வாழக்கூடிய மனிதனுக்கு நிச்சயமா வந்து நிம்மதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அதாவது இந்த நாட்டுல எத்தனையோ தியாகிகள் வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ நல்ல அதிகாரிகள் வாழ்ந்திருக்காங்க, எத்தனையோ அமைச்சர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்கவுங்களுடைய துறைகள்ல, அவங்கவுங்களுடைய வேலைகள்ல, அவங்கவுங்களுடைய கொள்கையில அவங்க இகலாசான மன தூய்மையோடு பிறருக்காக வாழும்போது எவ்வளவு அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைச்சிருக்கும், ஒரு மன சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அவங்க துன்பப்பட்டுட்டாலும், அவங்க சஞ்சலப்பட்டுட்டாலும், அந்த சஞ்சலத்தை வச்சு பிறருக்கு நம்ம சந்தோஷத்தை வாங்கி கொடுத்துட்டோமே, ஒரு நிம்மதியான ஒரு நிலையை அவங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டோமே அப்படிங்கறத நினைக்கும் பொழுது அவங்களும் நிம்மதி பட்டுறாங்க.
ஆமா சார், இதன் அடிப்படையில தான் பலரும் வந்து நம்ம பாக்குறோம் இன்றைக்கு கூட, அந்த சமூக சேவை இதெல்லாம் செய்யறவங்க பிறருக்கு நல்லது செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் செய்யறாங்க. ஏன்னா அது தங்களுக்கு நிம்மதியை தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க கிட்ட இருக்கு.
நிச்சயமா, அதாவது நீங்க சொல்ற மாதிரி சமூக சேவையில, சமூக சேவையை வந்து சாதாரணமா செஞ்சிட முடியாது. நம்ம உழைச்சு பெற்ற காசையும் செலவழிக்கணும், நம்மளுடைய உடம்ப வச்சும் அந்த இடத்துக்கு போகணும், அவங்களுக்கு உண்டான ஆலோசனைகளை சொல்லணும், அதையும் பற்றி சிந்திச்சு அதை செயல் உருவமா ஆக்கி அவங்களுடைய குறைகளை தீர்க்கும் பொழுதுதான் அதுவும் ஒரு நிம்மதிக்கு உண்டான ஒரு வழியை வகுக்குது. இதுக்கெல்லாம் நம்ம உழைக்கணும். இப்படி உழைச்சு அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா ஒரு பெரிய நிம்மதி, அவங்களுக்கு நிம்மதி, செயல்பட்ட நம்மளுக்கு நம்ம. என்ன தம்பி சொல்றீங்க?
ஒரு சிந்தனை எனக்கு வருது உஸ்தா.
சொல்லுங்க.
தாங்கள் கொஞ்சம் முந்தி நல்ல கருத்துக்களை சொன்னீங்க பாருங்களேன். அதாவது பிறருக்கு சமூக சேவை செய்வதனாலையும் மன அவனுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
சரி,
அதே போன்று நம்ம பிறருக்கு நன்மையான விஷயங்களை செய்வதன் மூலமாக அவருக்கு ஒரு நிம்மதி கிடைப்பது போன்று பெருமானர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இந்த மனிதர்கள், இந்த சமுதாயம் நிம்மதியாகவும் தூய்மையாகவும் வாழ வேண்டும் என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய தனக்குள்ள வேலையும் கூட அப்படியே அல்லாஹ்வுக்கு வந்து தியாகம் செய்திருக்கிறார். தன்னுடைய வேலைகளை, எத்தனையோ வேலைகள் கிடக்க தனக்குண்டான பொறுப்பான வேலைகளை அப்படியே போட்டி விட்டு சமுதாயத்தினுடைய வேலைகளுக்காக வேண்டி பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டு நடந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனா, அதாவது அவர்கள் கடை தெருவில் போய் சாமான் வாங்கும் பொழுது கூட பக்கத்து வீட்டில, அதுக்கு அடுத்த வீட்டில, அப்ப யாரை சந்திக்கிறார்களோ, இந்த மாதிரி கடை தெருவுக்கு போறேன், உங்களுக்கு வர முடியல அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யறேன்,
தேவையான ஜாமான்கள்,
தேவையான சாமான சொல்லுங்க, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்களே. அப்ப ஏன் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, தனக்கும் தான் ஒரு வேலைய போறோம், அந்த வேலைய வந்து அதே வேலையில வந்து பிறருக்கும் அதுல நம்ம செஞ்சோம்னு சொன்னா அதுல ஒரு மனசு நிம்மதி அடையும் பாருங்களேன். அந்த மன நிம்மதியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பிறருக்கு உழைத்து அந்த மன நிம்மதியை பெற வேண்டும் என்று பெருமானார் சொல்லுவாங்க அவர்கள் அதில ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த வரலாற்றிலே இருந்து நம்மவர்களுக்கு ஒரு படிப்பினை தருகிறது.
அதாவது ரசூல்லாவுடைய வாழ்க்கையிலும் சரி, ரசூல்லாவுடைய தோழர்களான சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் சரி, வறுமை இருந்துச்சு, எளிமை இருந்துச்சு, இல்லாம இருந்துச்சு, கல்லாம இருந்துச்சு, எதிரிகளுடைய துன்பங்கள் இருந்தது. இத்தனைக்கும் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னா, அவங்க தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்ற அமைப்புல தன்னுடைய ஹிதாயத்து, தனக்காக அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நேரான வழி, நேரான இஸ்லாம், நேர்மையான ஒரு மார்க்கத்தை நம்ம அடைஞ்சிருக்குமேன்னு அவங்க நினைக்கும் பொழுது, அந்த மார்க்கத்தை பிறருக்கும் சொல்லணும், நேரான வழியில மக்களை திருப்பி அவங்களுடைய தீமைகளை எல்லாம் களைஞ்சு அவங்களும் மேன்மக்களா நன்மக்களா வாழணும்னு அவங்க பாடுபட்டு உழைச்சு, அதுக்காக நாட்டை இழந்து, வேட்டை வீட்டை இழந்து, அவங்க குடும்பத்தையெல்லாம் இழந்து ஹிஜ்ரத்து வரைக்கும் செல்லக்கூடிய நிலைமையெல்லாம் அடைஞ்சாங்க. இவ்வளவு கஷ்டத்திற்கும் துன்பத்துக்கும் மத்தியில அவங்க வெற்றி அடையும் பொழுது, அவங்களுடைய கொள்கையை பின்பற்றி மற்ற மக்களும் வந்து நல்ல முறையில ஒரு நேர்மையானவர்களா வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவங்க பெரிய நிம்மதி அடைஞ்சாங்க.
அதாவது இப்ப தாங்கள் சொன்னது போன்று குர்ஆன் ஷரீஃப்லையும் கூட நீங்க கஷ்டத்திற்கு பிறகுதான் ஒரு இலேசை அடைய முடியும் என்று ஒரு ஆயத்து இருக்கு. அதாவது எப்பொழுதுமே ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு இலகுவை, ஒரு இலேசை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அடைஞ்சிட முடியாத பாருங்க. அதாவது ஒரு ஊருக்கு பிரயாணம் செஞ்ச பிறகுதான் மறு ஊரை நம்ம அடைய முடியும். பிரயாணம் இல்லாமல் அந்த ஊர் தன்னால வந்துடாது. பிரயாணம் செய்து பல மைல்கள் கடந்து அதுல வாகனத்துல ஏறி கஷ்டப்பட்டு பசியை தியாகம் செய்து தன்னுடைய உடலை உழைத்து வேர்வை சிந்தி அவன் பிரயாணம் செய்த பிறகுதான் அந்த எந்த ஊரை அடைய விடும் என்று நாடுகின்றானோ அந்த ஊரை அடைய முடியும்.
ஆமா,
அந்த ஊரை அடைந்ததற்கு பிறகு அவன் எதை நினைத்தானோ அந்த காரியத்தை சாதிக்க முடியும்,
சாதிக்க முடியும்.
அது மாதிரிதான் ஒரு மனிதன் உலகத்தில கஷ்டப்பட்டால் எவ்வளவுக்கு கஷ்டப்படுகிறானோ பிறகு அவனுக்கு நிம்மதி இருக்கிறது. படிப்பிலே கஷ்டம் இருக்கு, வாழ்க்கையிலே கஷ்டம் இருக்கு. படிக்கும் பொழுது அந்த படிப்பு கசப்பாகத்தான் இருக்கும், படித்ததற்கு பிறகு அது தேனை விட இனிக்கும் என்பதை ஒவ்வொரு இளைய சமுதாயத்தவர்களும் நினைக்க வேண்டும் உஸ்தாத்.
ஆமா உஸ்தாத், தம்பி சொன்ன மாதிரி மனிதர்களுக்கு வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களும் சோதனைகளும் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனா அதையே ஒரு பாரமாகவும் சுமையாகவும் நினைச்சுக்கிட்டு தாங்களே நிம்மதி இல்லாம இருக்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டா அதனால அர்த்தம் இல்லையே.
அதாவது பெண்ணினத்திலையும் ஒரு தனி தன்மையோட இயங்கக்கூடிய ஒரு முறையில சொல்றீங்க. அதாவது நீங்க சொல்றது மாதிரிமா நிம்மதி இல்லாம போச்சு, வியாபாரத்துல நஷ்டமா போச்சு, குடும்பத்துல கஷ்டமாயிடுச்சு, உடலுக்கு வியாதி ஆயிடுச்சு எப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா அதுவே நம்மளுடைய ஒரு தன் முயற்சியை வந்து அது வீணடிச்சிடும். நம்மளுடைய உணர்வை பூரா பாழாக்கி அதை வீணாக்கி நம்மளை அப்படி குண்ண வச்சிரும். இதான் இது ஒரு பெரிய வியாதியா? இதே போல எத்தனையோ மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்திருக்காங்களே. வியாபாரத்துல நஷ்டமா? இது ஒரு பெரிய நஷ்டமா? இதை விட பெரும்பெரும் வியாபாரிகளா நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கப்பலே மூழ்கி திரும்ப வியாபாரத்துல அவங்க நுழைஞ்சு பெரிய கோடீஸ்வரர்களா வாழ்ந்த சரித்திரம் எல்லாம் இருக்கு அப்படின்ட்டு இப்படி நம்மளுடைய கஷ்டத்தை வந்து சின்ன கஷ்டமா நினைக்கணும். இதை விட பெரிய கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்களே, இதை விட பெரும் வியாதிக்காரவங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்கள விட நம்ம எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுவே ஒரு மனசுக்கு ஒரு ராகத்து, அதுவே ஒரு உடம்புக்கு சுகம், அதுவே ஒரு தொழிலுக்கு உறுதுணையா நின்று நம்ம மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று மறுமலர்ச்சியோட அதுல வெற்றி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு கிடைக்கும்.
அதாவது உஸ்தாத், இப்பொழுது நல்ல ஒரு கருத்தை சொன்னீங்க பாருங்களேன். அந்த அடிப்படையில வந்து ஒரு மனிதன் இன்றைக்கு எத்தனை நண்பர்களை நான் சந்திக்கிறேன், நம்ம எத்தனையோ நண்பர்களை எத்தனையோ கூட்டாளிகளை சந்திக்கிறோம், பார்த்தா ஒரே பரபரப்பாவும் ரொம்ப வேகமாவும் போகக்கூடிய காலகட்டத்தை ஒரு வியாபாரி சந்திக்கிறோம், என்னப்பா இல்ல இந்த வேகமா போயிட்டு வேகமா வரணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன் ஒரு ஆளை பாக்குறோம் நிம்மதி இல்லாம சோர்ந்து போய் அப்படியே கவலையோட இருக்கிறாரு. இப்ப இப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம சந்திக்கிறோம் பாருங்களேன், சந்திக்கும் பொழுது கவலையும் சோர்வும் அடைந்து அவரை பார்த்தா நமக்கு கவலை வந்துடும் பொழுது இருக்கு. அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் காரணம் என்ன, வீட்டுல வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லை, குடும்பத்தை கண்டிக்கும் பொழுது பிள்ளைகள் வந்து அவங்க அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இது மாதிரி நம்ம யாரை எதிர்பார்க்கறேன்னு தெரியாம நான் ஒரு மனசுல ஒரு நிம்மதி இல்லாம இத்தனை மாசங்களையும் இத்தனை வருடங்களையும் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், அதனால நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை சொல்லக்கூடிய நண்பர்களை பாக்குறோம். அல்லாஹ் என்ன சொல்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூபு. அதாவது எப்பொழுது அல்லாஹ்வை நீங்கள் திக்ரு செய்கிறீர்களோ நினைக்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுடைய இருதயம் நிம்மதி பெறும் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்லுகின்றார்.
ஒரு தெளிவான ஒரு கருத்துக்களை புரிஞ்சுகிட்டா இதுவே மனசுக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதியை தரும் தம்பி. அதாவது தம்பி சொல்றது பிரகாரம், நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது அல்லாஹு தஆலா எல்லா மக்களுக்கும் பொதுவான ஞாமத்து ரஹமத்து பரக்கத்தை இந்த உலகத்துல வச்சிருக்கான். எல்லா செல்வ கடாட்சத்தையும் இந்த உலகத்துல வச்சிருக்கான். நீங்க அதை தேடி பெற்றுக்கங்க. ஒரு சிந்தனையோட, நல்ல முயற்சியோட, நல்ல உழைப்போட நீங்க ஒவ்வொரு துறைகளையும் ஈடுபட்டு அதை பெற்றுக்கங்கிற அளவுக்கு அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல எல்லா விதமான செல்வ கடாட்சங்களையும் நிரப்பி வச்சிருக்கான். ஆனா இதுல சம்பாதிக்கக்கூடிய மனிதனே, செல்வ சீமானா இருக்கக்கூடிய மனிதனே நிம்மதி இல்லாம இருக்கான். அப்படின்னா நமக்கு நாமே ஒரு கஷ்டத்தை வரவழைச்சுக்கிறது, நமக்கு நாமே ஒரு நஷ்டத்தை உண்டாக்குறது மாதிரி உண்டான ஒரு பொடுபோக்கான ஒரு தன்மையில ஈடுபடுறது. இப்படி எத்தனையோ பேருனுடைய வாழ்க்கையில பாக்குறோம். அதாவது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய செல்வ பறக்கத்து போதும் அப்படின்ற ஒரு போதுமான நிம்மதி ஒரு மனிதனுக்கு போதுங்கிற ஒரு மன அமைதி ஏற்பட்டுருச்சா அதுவே பெரிய நிம்மதி. இன்னைக்கு பாக்குற செல்வ சீமான்கள் ஒரு கடை ரெண்டு கடை வச்சிருக்கிறவங்க ஓரளவு நிம்மதியா போயிடுறாங்க. ஆனா எட்டு கடை ஒன்பது கடை வச்சிருக்கிறவங்க அந்த கடையில வியாபாரம் எப்படி இருக்குமோ, இங்க நிர்வாகம் எப்படி இருக்குமோ, அதை எப்படி செயல்படுத்தினாங்களோ, அந்த சரக்கு போயிருச்சா இந்த சரக்கு வந்துருச்சான்னு இப்படியே அல்லோல கல்லோலப்பட்டு அவங்களுக்கு தொழில்துறை கூட கூட அதிகரிக்க அதிகரிக்க மன உளைச்சல்கள் அதிகமாகி மன பாரங்கள் அதிகமாகி நிம்மதி இல்லாம தூக்கம் கூட இல்லாம அவங்க கஷ்டப்படுறதையும், நேரங்கட்ட நேரத்துல சாப்பிடுறது, நேரத்தோட சாப்பிடுறதுக்கு அவங்களால முடியல, நேரத்தோட குளிக்க முடியல, நேரத்தோட படுக்க முடியல, இதெல்லாம் ஏன்? நமக்கு நாமே நிம்மதியற்ற தன்மையை வரவழைச்சுக்கிறோம். அல்லாஹு தஆலா கொடுத்த செல்வ சுகத்தை போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்ல. இதை விட என்ன செய்யலாம், இதை விட மேல நினைச்சலாம். இது ஒரு நல்ல சிந்தனை தான், நல்ல முயற்சி தான். அதுக்குண்டு நேரங்காலத்தை வகுத்துக்கிறணும், நேரத்தோட அந்தந்த காரியங்களை செய்யணும். அப்படி செஞ்சா நிச்சயமா மனுஷனுக்கு நிம்மதி வரும். என்ன சொல்றீங்க?
ஆமா சார், இப்ப நீங்க சொல்லும் போது ஆடம்பர மனிதனுக்கு ஆடம்பர வாழ்க்கையும் உல்லாச வாழ்க்கையும் நிம்மதியை தந்துருங்கிறது நிச்சயம் இல்ல. எத்தனையோ ஏழைகள் எவ்வளவோ நிம்மதியா வாழ்றதை நம்ம பார்க்க முடியுது. ஆக இந்த வாழ்க்கை வசதிகள் மட்டும் நிம்மதிக்கு உத்தரவாதம் அல்ல. மனிதன் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிற முறைகள் தான் நிம்மதியை தருது.
அக்கா சொல்றது போன்று, அதாவது உல்லாச வாழ்க்கையும் ஆடம்பரமான வாழ்க்கையும் மனித நிம்மதியை தருவது இல்லை என்பது நல்ல ஒரு வார்த்தை தான். அதாவது ஆலமரத்தை அடியில தூங்குறவன் கூட நிம்மதியா தூங்கிடுவாங்க.
ஆமா,
ஆனா பஞ்சமத்தியில படுத்திருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாத தூக்கம் இருந்துகிட்டே இருக்கும்.
ஆமா,
காரணம் என்னன்னு சொன்னா அவன் நாளைக்கு காலையில எந்திரிச்சு எங்க போகணும் எப்படி வரணும்னு சொல்லிட்டு அந்த கணக்கு போட்டுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருப்பாங்க.
இதே சிந்தனையிலும் இதே குழப்பத்திலும் இருக்காரு.
அப்படி இருக்கிறவருக்கு எப்படி தூக்கம் வரும்? அதனால ஆலமரத்தை அடியில படுத்து தூங்குறவன் நிம்மதியா தூங்கிருவான். ஏன்னா அவன்கிட்ட ஒண்ணு பயம்
பாரம் இல்ல, ஒருத்தர்
அவன்கிட்ட எந்த விதமான பாரம் கிடையாது, எந்த விதமான பொருளும் கிடையாது. நாளைக்கு எங்க போகணும் வரணும் அப்படிங்கறது, வாழ்ந்தா வந்தா அலைஞ்சா நிம்மதியா தூங்கிட்டு என்ன காலையில பொழுது விடிஞ்ச பிறகு எந்திரிச்சு நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்தை அடையுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிம்மதியா தூங்கிடுவான். மனசுல எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான இன்னல்களும் நினைக்க மாட்டான்.
ஆமா ஆமா.
அப்ப அவனுடைய தூக்கத்துக்கும் இவருடைய தூக்கத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப அவன் நிம்மதியா தூங்குறான் பாருங்களேன். உலகத்திலேயே மனிதன் நிம்மதியை தேடி அடைகிறான். ஆனால் அது எப்படி எப்படி பெற்றுக் கொள்வது என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் குஸ்பாஹ் சொல்வது போன்று நீங்கள் நிம்மதியை பெற வேண்டும் என்று சொன்னால் வணக்க வழிபாடுகளிலேயும் குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதிலேயும் தான், அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலேயும் தான் அல்லாஹ்வுடைய அந்த மனிதனுக்கு நிம்மதி இருக்கிறது. அதை எவன் அதை கடைபிடிக்கின்றானோ எல்லா துறைகளும் அவனுக்கு நிம்மதியான துறைகளாக ஆகிவிடும்.
ஆயிரும்
வியாபார துறைகளுமாக இருந்தாலும் சரி, தொழில்துறைகள் எந்த தொழில்துறைகளா இருந்தாலும் சரி, எவன் ஒரு மனிதன் அதாவது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு தொழுது நற்சிந்தனை பெற்று அல்லாஹ்வுடைய அருள் பெற்றவனாக அந்த தொழில்துறைகளை அவன் ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் அந்த தொழில்துறைகளும் அவனுடைய வாழ்க்கை முறைகளும் நிம்மதியாக அமையும் என்பது
சீரான அமைப்புல அமையும்
என்பது அந்த அல்லாஹ் சொன்ன அந்த ஆயத்திலிருந்து நம்மளுக்கு நல்ல விளக்கம் தெரியுது.
சொல்றத பார்த்தா செல்வத்தால் கிடைக்காத இன்பம் நிம்மதி, சொத்தால் கிடைக்காதது, பட்டம் பதவியால கிடைக்காததுலாம் இந்த நிம்மதியெல்லாம் அல்லாஹு தாலாவுனுடைய திக்கர்லையும் அல்லாஹு தாலாவுனுடைய எண்ணத்திலையும் அவனை வழிபடக்கூடிய தன்மையிலையும் வந்துடும் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா உள்ளதுதான் அது. நீங்க முதல்ல சொன்ன ஆயத்தின் பிறகு அலாபி திக்கிரில்லாஹி தத்மைனல் குலூப் அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலாவுனுடைய திக்கிரில அல்லாஹு தாலாவுனுடைய எண்ண வழிபாட்டுல நிச்சயமா நிம்மதி கிடைக்குது, நிம்மதி இருக்குன்னு அல்லாவே குர்ஆன்ல சொல்லும் பொழுது அவனை வழிபடுறதுலயும் அவனை நினைக்கிறதுலயும் என்ன நம்மளுக்கு முடியாம போகுது? ஒரு காரியத்துல நிம்மதி கிடைக்கணும்டா இறைவன் இந்த காரியத்துல அல்லாஹ் இந்த காரியத்துல வெற்றியை தருவான் அப்படிங்கிற ஒரு நிலையோட ஆரம்பிச்சு அதற்காக உழைச்சு அந்த உழைக்கக்கூடிய எண்ணத்திலே வெற்றி இருக்கின்ற அனுதினமும் வணங்கி அவனிடத்தில் அதற்குண்டான தேவைகளை எல்லாம் துவா செய்து கேட்டு அந்த அமல்களிலேயே அந்த வணக்கத்திலேயே எந்த மனிதராயிருந்தாலும் இறை நம்பிக்கையோட இறை வணக்கத்தோட இறை தன்னம்பிக்கையோட இறைவன் இறைவனுடைய நம்பிக்கையோடவும் தன்னம்பிக்கையோடவும் உழைத்தா நிச்சயமா வாழ்க்கையில நிம்மதி வரும், நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி வரும். இந்த அமைப்புல உங்களுடைய வாழ்க்கையும் வணக்க வழிபாட்டோட உண்டான வாழ்க்கைய மாத்திக்கங்க, நிச்சயமா நிம்மதி கிடைக்குமா. இன்ஷா அல்லாஹ் மறு விஷயங்களை நம்ம வரும்போது பேசிக்கிறோம். நான் போயிட்டு வரமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்பம்.
அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்க சார், ரொம்ப சந்தோஷமா வர்றீங்க.
ஆமாமா, ரொம்ப மகிழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு குதூகலத்தோட சந்தோஷமா நான் வர்றேன் பாத்தீங்களா. முகத்துல தெரிஞ்சிருச்சா?
கையில கல்யாண பத்திரிகை.
கல்யாண பத்திரிகை நிக்கா அழைப்பு தான்.
சரி,
நண்பர் வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அந்த அழைப்புல பாருங்க, இப்ப பொதுப்படையா போடுறாங்க பாத்தீங்களா, சுற்றமும் நட்பும் சூழ வருகை தாருங்கள். அதான் நட்பையும் சொந்தத்தையும் கூட்டிட்டு போலாம். ஒரு அறிவிப்பு சொல்லலாம். தங்கச்சி வீட்டுக்கு வந்து தம்பியும் தங்கச்சியும் இந்த அறிவிப்பை சொல்லிட்டு வரலான்ட்டு ஒரு கல்யாண அழைப்பு தொடரம்
வந்திருக்கேன்.
அல்ஹம்துலில்லாஹ், நம்ம அண்டை
வீட்டுக்காரருக்குதான்.
அவருடைய மகளுக்கு வயசுக்கு வந்துருச்சு, கொஞ்ச நாள் தான் ஆகுது. உடனடியா செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செய்யணுமே. அந்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். ஒரு நல்ல மாப்பிள்ள கணவரா கிடைச்சிருக்காரு. உடனடியா அந்த நிகழ்ச்சியை நிக்கா நிகழ்ச்சியை முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் அவருக்கு. தகப்பம் இல்லையா, காலங்காத்தால செய்யக்கூடிய காரியங்களை சீக்கிரம்
ஆயிரங்காலத்து
பயிர் அல்லவா, அதை எவ்வளவு வேலி போட்டு பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு பாதுகாப்போட செய்யணும் தம்பி.
நல்ல அருமையான ஒரு அழைப்புதல்காணி வந்திருக்கிறீ. எல்லாரும் சந்தோஷமா தான் இருக்குது. திருமணம் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம்
அவர்கள் அத பத்தி நல்ல விளக்கங்களா சொல்லி இருக்கிறாங்க. ஹதீஸ்லயும் வந்திருக்குது, குர்ஆன்லயும் நிறைய வந்திருக்குது.
ஆமா,
ரசூலுல்லாஹ் கூட அன்னிக்காகும் மின் சுன்னத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்க அல்லவா, அதாவது என்னுடைய வழிமுறை திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை. ஃபமன் ரகீப அன் சுன்னத்தி, அதாவது யார் அதை பின்பற்றவில்லையோ பழைசிமின்னி அவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லுகின்ற, அதாவது திருமணத்தின் மூலமாக ஈமானுடைய பகுதி ஒரு மனையும் ஒரு மனிதன் அடைந்து விடுகிறான் என்பதுதானே கருத்து. அந்த அடிப்படையில ஒரு ஈமான் பரிபூரணமாவதற்கு பல ஹராம்களில இருந்து பாதுகாப்பு பெறுவதற்கு ஒரு பருவம் அடைந்த ஒரு ஆணுக்கும் பருவம் அடைந்த ஒரு பெண்ணுக்கும் திருமணம் முடித்து வைப்பது பெற்றோர்கள் மீது கடமையாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் பெற்றோர்கள் தேடி தந்து விடுகிறார்கள். அதுதான் அந்த ஹதீஸினுடைய முக்கிய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது உஸ்தாத். அந்த அடிப்படையில இன்றைக்கு திருமணங்கள்ல கலந்து கொள்வது, தாங்கள் முந்தி சொன்னது போன்று உற்றார் உறவினர்கள் சேர்ந்து அந்த சந்தோஷமான நிகழ்ச்சியில கலந்து செய்வது எதுக்காக சொன்னா, மாப்பிள்ளை பெண்ணை வந்து வாழ்த்துறதுக்கு மட்டுமல்ல, அவர்கள் எக்காலமும் சீரோடும் சிறப்போடும்
வாழணும்
வாழணும், எந்த விதமான பிணக்குகளும் இல்லாமல் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்பதுதான் அந்த உற்றார்கள் உறவினர்கள் வந்து கலந்து அதை வாழ்த்துவாங்க.
அதாவது இருவனம் இருவனம் இணைந்து திருமணம் இருக்கும் அந்த நறுமண தம்பதிகளை வாழ்த்துறதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அதாவது பழைய காலத்து மாப்பிள்ளை பெண்கள், பழைய காலத்து மணமக்கள், அதாவது அனுபவசாலிகள் குடும்பத்தினர்கள், அவங்க குடும்பம் நடத்தி குழந்தைகள் பெற்று அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய ஆற்றல்கள் குடும்ப உயர்வுக்காக அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க, அவங்க எல்லாம் வரும்போது ஓ அந்த அந்த இளம் தம்பதிகள் பாப்பாங்க, அந்த இளம் கணவன் மனைவி பாப்பாங்க, நம்ம மாமா குடும்பம் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துல இந்த அளவுக்கு முன்னேறிக்காங்க, நம்ம அண்ணன் குடும்பம் வந்திருக்காங்க, இவங்க கல்யாணம் பண்ணி நல்ல முறையில குடும்பத்தை கொண்டு செலுத்தாதனால இன்னும் முன்னேறாம இருக்காங்க. இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்க்கும் போது அந்த மன தம்பதிகளுக்கு ஒவ்வொரு பாடங்கள் அங்கே விளையுது. ஒவ்வொருவரையும் பார்த்து ஒரு பாடம் படிச்சுக்கிறதான வாழ்க்கைங்கிறது இல்வாழ்க்கை என்பது. அதாவது சில நிறைய பேர் நினைக்கிறாங்க திருமணம் என்பது ஒரு குடும்ப உறவுக்காக, ஒரு குழந்தையை பெற்றிருக்கிறதுக்காக திருமணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவல்ல, ஒரு ஜீவனை உருவாக்குறதும் திருமணத்தின் வாயிலாகத்தான், மனித ஜீவன்களை மனித பிறவிகளை உருவாக்கிக்கிறதும் அதன் மூலமாகத்தான். இருந்தாலும் திருமணங்கிறது அதுக்கு மட்டும் அல்ல. திருமணங்கிறது ஒரு குழந்தை பெறதுக்காக மட்டும் கட்டிக்கிறது அல்ல. வாழ்க்கை என்னதுதான், வாழ்க்கை இப்படித்தான், வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் என்னென்ன, கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை என்ன, கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ்ந்தால் மனித சமுதாயம் எந்த அளவிற்கு நன்மை பெறும், உயர்வு பெறும், கணவன் மனைவி கீழ்த்தரமா நடந்துகிட்டா எந்த அளவுக்கு சமுதாயத்தில கீழ்த்தரமான எண்ணங்கள், ஒரு சமுதாய சீரழிவுகள் உண்டாகும், கணவன் மனைவி பிள்ளைகளை ஓரளவு ஒழுக்கமா வளர்த்தா சமுதாயம் எப்படி முன்னேறும், குடும்பம் எப்படி முன்னேறும், நாடு எப்படி முன்னேறும் அப்படிங்கிற படிப்பினைகள்லாம் அதுல நிறைஞ்சிருக்கும்.
ஆமா சார், சார் இப்ப சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆனா ஏதோ பல காரணங்கள் எல்லாம் கூறி பலரும் வந்து திருமணம் இப்படி தள்ளி போட்டு தள்ளி போட்டு பிறகு செய்துக்கலாம், முதுமை அடையும் வரைக்கும் எல்லாம் செய்யறாங்களே, இத பத்தி உஸ்தாத் என்ன நினைக்கிறீங்க?
இருக்குமா? இருக்குமா, நீங்க சொல்றது நிச்சயம் சில குடும்பங்கள்ல இருக்கு. அந்த குடும்பங்கள் வந்து நான் நினைக்கிறேன் அக்கறை இல்லாத குடும்பங்கள். அந்த தாய் தகப்பன்கள் ஒண்ணு திருமணம் தள்ளி போறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று, தாய் தகப்பன் வந்து அந்த குழந்தையினுடைய திருமணத்தை அவங்களாவே தள்ளிக்கிட்டே போறது. நல்ல மாப்பிள்ள வரும், நல்ல வரன் வரும். சிலவங்க தாய் பிள்ளைகள் சொல்லுவாங்க, இந்த குடும்பத்துல ஒரு பையன் இருக்காரு, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அல்லது ஆசிரியரா இருக்காரு, அந்த அலுவலகத்துல வேலை செய்யறாரு, நல்ல மாப்பிள்ளையா இருக்க கட்டி வைங்களேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கு மனப்பூர்வ நினப்பு இருக்கும், ஒரு நல்ல மாப்பிள்ளதான்னு தெரியும். இருந்தாலும் இந்த பொண்ணு ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒரு தொழிற்சாலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருமே, இதனுடைய சம்பாத்தியம் மாப்பிள்ளை வீட்டாரு அனுபவிக்கிற மாதிரி வந்துருமே, நம்மளுக்கு நின்று போயிருமே இப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்துல இந்த தாய் தப்ப கல்யாணத்தை தள்ளி போடுவாங்க. இன்னொரு காரணம், இந்த பெண்ணுக்கு கல்யாணத்தை தள்ளி போடுறது, இப்ப எனக்கு வேண்டாம், பின்னால பாத்துக்கிறோம், இப்ப எனக்கு என்ன வயசாச்சு அப்படின்ட்டு இது மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு மாப்பிள்ளையை நினைச்சுக்கிட்டு இப்படி தள்ளி போடுறது, இது ரெண்டுமே தவறான எண்ணங்கள். பெற்றோர்கள் இப்படி நினைக்க கூடாது. பிள்ளை வந்து ஒரு மாப்பிள்ளை மனசார நினைச்சிருந்தா இதை வெளிப்படையா சொல்லி அதை நல்லதா கெட்டதாண்டு பெற்றோர்கள் தீர்மானம் பண்ற அளவுக்கு அது கருத்தை விட்டுறோம்.
அதாவது உஸ்தாத், இப்ப வந்து தாங்கள் சொன்னபடி பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அதே மாதிரி ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அது பெற்றோர்களுடைய கடமையாக இருந்தாலும்
சரி.
அக்கா சொன்னது போன்று இப்ப வந்து தன்னாலே ஒரு பெண் வந்து மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அல்லது ஒரு மாப்பிள்ளை வந்து பெண்ண தன்னால தேர்ந்தெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற காலகட்டத்திலயும் சில குடும்பங்கள் இருக்குது. பெற்றோர்களாக தள்ளி போடுவது ஒன்று, பிள்ளைகளாக இப்பொழுது திருமணம் வேண்டாம், நான் கொஞ்சம் சம்பாதிக்க வேண்டும், என்னுடைய வயசு வந்து ரொம்ப கம்மியான வயதுதான், இன்னும் நல்லா சம்பாதிச்சு எனக்குன்னு சில திறமைகள் வளர்ந்து குடும்பத்தினுடைய சக்திகள் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு வந்து நான் திருமணம் முடித்தால் நல்லது என்று தன்னாக, அதாவது அந்த பெண்ணாக, பெண்கள் வந்து அது சுயமாக தள்ளிப்படுவது உண்டு.
சரி,
ஆனால் அந்த அந்த அளவுக்கு போயிட்டு பின்னால ஏதாவது ஆபத்துகள் வந்துட்டா என்ன செய்யறதுங்கிற ஒரு பயம் வந்து பெற்றோர்களுக்கு கண்டிப்பா இருக்கும்.
ஆமா ஆமா,
அதாவது பெம்பள பிள்ளைங்களை வந்து பாதுகாக்கணும் அல்லவா?
என்ன சொல்லுவாங்கல்ல தம்பி, ஒரு பெண்ண வயதுக்கு வந்துட்டா மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அது என்ன கேட்டா அவ்வளவு உஷ்ணமான ஒரு நிலைமை அது.
ஆமா,
அதை வந்து குளிர்ச்சி படுத்துறாருன்னா திருமணம் செஞ்சிடணும்.
திருமணம் செஞ்சுட்டா அது ஒரு ஒரு பாதுகாப்பா போயிடும்.
ஆமா,
இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க பாருங்களேன், பெண்ண வந்து நீங்க திருமணம் செய்வதா இருந்தா அந்த பெண்ணுடைய அழகுக்காக செய்யுங்க, அந்த வம்சாவளியை பாருங்க,
குலத்துக்காக
குணம் பாருங்க, ரெண்டாவது அதனுடைய
செல்வ
செல்வ சுகங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க மார்க்கப்பட்டுடைய பெண்ணா இருந்து அது தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஒரு பெண்ணு வந்து படிப்புல சிறந்த பெண்ணாக, அதே படிப்பு வந்து மார்க்க படிப்பாக இருந்து அந்த பெண்ணிடத்துல தொழுகை நோன்பு
ஒழுக்கப்பட்டிஷயங்கள்
அப்படி பாப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒழுக்கமான ஒரு ஒருக்க ஒழுக்கங்கள் அந்த பெண்ணிடத்துல இருந்தா அந்த பெண்ணின் மூலமாக அந்த குடும்பமும் பெறக்கூடிய நிலைமை இருக்குது. அது பெறக்கூடிய குழந்தைகளையும் அது சீரோடும் சிறப்போடும் வளர்க்கக்கூடிய தன்மை அந்த குடும்ப பெண்ணிடத்துல இருக்கும்.
ஆமா ஆமா,
என்ன
நிச்சயமா இருக்கும்.
அந்த நற்குணங்கள் உள்ள ஒரு பெண்ணையே ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னா அது வந்து பின்னாலே வருகின்ற வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே தான் பதுஃபுர் பிதாத்தி தீன், மார்க்கப்பட்டுடைய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுங்க என்று சொல்லியிருக்கிறாங்க.
அது உண்மை,
அது உண்மைதானே உஸ்தாத்.
ஆமா,
அந்த அடிப்படையில நம்ம வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கலாம் தானே.
ஆமா, இப்ப தம்பி சொன்ன கருத்து நல்ல கருத்து தான். அதே சமயத்துல திருமணம் நம்ம பாக்கும்போது உஸ்தாத், உறவுகளும் பந்துகளும் பெருகுது. அப்ப இந்த அடிப்படையில திருமணம் செய்து வைக்க போகும்போது அப்படியே ஒரு வருமானத்தை, பிள்ளையோட வருமானத்தை நம்பி ஒரு குடும்பம் இருந்திருந்தாலும் இந்த உறவுகள் பெருகிறதுனால எப்படியாவது ஒரு வழியில அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கத்தான் போகுது. அதை நிச்சயம் அந்த படைத்த இறைவன் ரப்பு காப்பாத்துவான் இல்லையா, அத ஒரு காரணமா சொல்லி தள்ளி போடுறது நியாயம் இல்ல.
நல்லதுல சொல்றீங்க, பல குடும்பத்துல போய் அனுபவப்பட்ட அனுபவத்துல சொல்றீங்களா, அது உண்மைதாமா. இன்னும் சில குடும்பங்கள்ல நான் பாக்குறேன், வறுமையான குடும்பமா தான் இருக்கும். ஒரு பொண்ணுடைய உழைப்பினால, ஒரு பொண்ணுடைய சம்பாத்தியத்தினாலதான் அந்த குடும்பம் வாழுது அப்படிங்கிற ஒரு நிலையில இருந்தாலும் இன்னொரு குடும்பத்துல உள்ளவங்க, இந்த குடும்பத்தின் மீது அக்கறையும் பாசம் உள்ளவங்க அந்த பெண்ணை கட்டிக்கிறாங்க. கட்டினதுக்கு பின்னால என்ன செய்யறாங்க அவங்க, ஒரு பாசத்தினால உங்க பொண்ணுடைய சம்பாத்தியத்தை வேண்டாம், ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, எங்களுக்கு வேண்டாம், எங்க பையன் சம்பாதிக்கிறது போதும் அப்படின்னு விட்டு கொடுக்கறாங்க. இப்படிப்பட்ட வறுமையான குடும்பத்துல பெண்ணை எடுக்கும் பொழுது அந்த பெண்ணினுடைய வருமானத்துலதான் இந்த குடும்பம் நடக்கும்டா, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க இப்படியும் விட்டு கொடுக்கலாம். இது ஒரு தர்ம மனப்பான்மை, இது ஒரு பெரிய மனப்பான்மை, மனிதாபிமான மனப்பான்மை. இது இப்படியும் சில குடும்பங்கள்ல நடக்குது, இப்படியும் நடத்திக்கலாம். என்ன தம்பி சொல்றீங்க?
உண்மைதான், உண்மைதான். அதாவது அந்த பெண்ணின் மூலமா தான் அந்த குடும்பத்தினுடைய வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அதுக்கு வந்து நம்ம விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுத்தாலும் கூட பாதுகாப்போட அந்த சம்பாத்தியம் இருக்கணும் பாருங்களேன்.
ஆமா,
என்ன இப்ப வந்து அந்த பெண் வந்து சம்பாதிச்சு அந்த குடும்பத்தை காப்பாத்துது அப்படின்னு சொன்னா, பெண்கள் சம்பாதிக்கலாம், எப்படி சம்பாதிக்கணுங்கிறதுக்கு வழிமுறைகளையும் மார்க்க சொல்லி தருதல்லவா. எந்த பெண்ணு சம்பாதிக்கணும், அந்த பெண்ணிடத்துல அந்த பெண்ணு சம்பாதிச்சாதான் அந்த குடும்பம் ஓடும்னு சொல்லி இருந்தா சம்பாதிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு பிறகு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குல்லவா.
ஆமா,
அந்த அப்படி சம்பாதிச்சு கல்யாணத்தை செஞ்சு கொடுத்துட்டு அது ஒரு பெற்றோர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாகவும் போயிரும். அந்த குடும்ப வளர்ச்சிக்கு அந்த பெண்ணின் மூலமா சம்பாத்தியமும் ஏற்பட்டு போயிருது. அதே நேரத்துல அந்த மாப்பிள்ளையின் மூலம் அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணு சம்பாதிக்காம மாப்பிள்ள சம்பாதிச்சிருவாரு.
ஆமா,
கண்டிப்பாக ஒரு ஆண் சம்பாத்தியம் பண்ணிதான் ஒரு குடும்பத்தை வளர்க்க முடியும். அலி ரலி அல்லாஹு தஆலானு கூட பாத்திமா என்ன கேட்டாங்க, வீட்டினுடைய பொறுப்புகளை கணவனுடைய பொறுப்புகளை, கணவனுக்கு உண்டான சேவைகளை செய்வது மனைவியின் மீது கடமை, வீட்டினுடைய பொறுப்புகளை செய்வது உன் மீதான் கடமை, வெளியிலுடைய வேலைகளை எல்லாம் செய்வது என்னுடைய கடமை என்று சொன்னாங்க.
சரி,
ஏன் சொன்னாங்க அப்படின்னா, நான் போய் வெளியில போய் சம்பாதிச்சு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நான் வந்து வீட்டினுடைய உணவுக்காக வேண்டி மாவு வாங்கிட்டு வந்தாக்கா அதை நீ உன்னுடைய கடமை, அது வந்து அதுதான் பெண்களுடைய பண்பாடு. என்ன ஆண் வெளியிலே போய் சென்று சம்பாதித்து கொண்டு வந்து மனைவி இடத்திலே கொடுத்து மனைவி அதை சமையல் பண்ணி கொடுப்பதுதான் சிறந்த
ஒன்று
என்ற ஒரு படிப்பினையை, இப்படிப்பட்ட ஒரு சிறு செயலின் மூலமாக ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காமித்ததா வரலாறு கூட நாம் பார்க்கிறோம்.
படிச்ச சொல்லிய வரலாறு உண்மைதான். இதே அடிப்படையில இந்த சம்பாத்தியத்தையும் வீட்டுல நடக்கக்கூடிய பணிவிடுகளையும் பகிர்ந்துக்கிறதும் ஒரு சுண்ணத்தான அடிப்படையா தான் இருக்கும். இஸ்லாம் வந்து பெண்கள் சம்பாதிக்கிறத தடுக்கல, அதே போல இஸ்லாம் ஆண்கள் வீட்டு பணியில ஈடுபட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதையும் தடுக்கல. வீட்டுல உள்ள வேலைகளை பூரா பெண்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முறையும் இல்ல. சம்பாத்தியம் வந்து கணவனால் கொண்டு வரப்படக்கூடிய சம்பாத்தியம் தான், மனைவி சம்பாதிக்க கூடாது அப்படின்னு இஸ்லாம் தடுக்கல. கணவனும் சம்பாதிக்கலாம், மனைவியும் சம்பாதிக்கலாம். அதே போல வீட்டுல நடக்கக்கூடிய பணிகள்ல மாவு பிசைஞ்சு கொடுக்கறதோ, ஒரு சமையல்ல உதவி செய்யறதோ, ஒரு துணிமணிகளை உலர்த்தி போடுறதுக்கு உண்டான நிலைமைகளோ கணவனும் செய்யலாம், அதுலயும் ஒண்ணும் தவறில்ல. என்ன, வேலைகளை பகிர்ந்து கொள்வது. இப்படி பகிர்ந்து கொள்ளும் போது இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில ஒரு பாச உணர்வு தளதூக்குது. ஆகா, நம்ம வேலையில அவரும் பங்கு கொள்றாரே அப்படின்ட்டு. நம்ம உழைச்சிட்டு வரக்கூடிய நிலைமையில நம்ம மனைவியும் இறக்கப்படுறாங்களே, வெளியே உழைச்சிட்டு வரும்போது எவ்வளையோ எவ்வளவோ மன உளைச்சல்ல வரலாம், எவ்வளவோ உடல் உழைப்பு உடல் தளர்வுல வரலாம். இப்படி வரக்கூடிய கணவர்கிட்ட ஒரு குளுமையான வார்த்தைகள் பேசி அமர வச்சு பணிவிட செய்யறது கணவனுடைய கடமை தான். தம்பி சொன்னது போல இந்த கடமைகளை பகிர்ந்துக்கிறதுல ஒரு சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை, பாசநேசங்கள் இப்படி வரும். இதையும் குடும்பத்துல நம்ம பாக்குறோம் பல குடும்பங்கள்ல.
இன்னொரு விஷயம் சார், அதாவது சிலர் சொல்லுவாங்க அந்த பெண்ணுக்கோ அல்லது மாப்பிள்ளைக்கோ குடும்பத்தை நடத்தக்கூடிய முதிர்ச்சி இன்னும் ஏற்படல, பக்குவம் இன்னும் ஏற்படல அப்படின்னு. ஆனா திருமணம்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இயல்பாகவே வரக்கூடியது இந்த முதிர்ச்சியும் பக்குவமும். இத ஒரு காரணம் காட்டி
பாடுபடுங்க, வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கும் சொல்லி முயற்சி பண்ணுங்க. திருமணங்கள் நல்ல முறையில நடந்து தம்பதிகள் நல்ல முறையில அமையறதுக்கு நீங்களும் துவா செய்யுங்க. அந்த மஜ்லிஸுக்கு வாங்கம்மா, இன்ஷால்லா நான் போயிட்டு வர மறு விஷயங்களை நிக்கா மஜ்லிஸ் வச்சு பேசிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.
வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
இதுவரை இடம்பெற்றது இஸ்லாமிய குடும்பம். தயாரிப்பு உஸ்தாத் அஜாமைதீன்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.